ஹரே கிருஷ்ணா. முதல்ல இன்னைக்கு இந்த அருமையான திருவிழாவுக்காக வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கௌரவ பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதார தினத்தை இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு யார், இது பல பேருக்கு அறியாம கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நம்மளுடைய பக்தர்கள் ஒருத்தர், இங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், கௌரவ பூர்ணிமான என்னங்க அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணின நாள் அப்படின்னு. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெரும்பாலானவர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி தெரியல. ஆனா சைத்தன்ய மகாபிரபு யார் அப்படிங்கறத நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, சாஸ்திரங்கள் ஆச்சாரியர்கள் அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரேன்னு சொல்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோ பங்கஷபாஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிரயர் இஜந்தி ஹி சுமேதசா. இந்த கலியுகத்துல சைத்தன்ய கிருஷ்ணர் அவதாரம் பண்ணுவார். அந்த அவதாரம் கருமை நிறத்துல அவர் இருக்க மாட்டார், வேறு நிறத்துல இருப்பார். ஆனா அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே. அவர் தன்னுடைய சகாக்களோட இணைந்து சங்கீர்த்தனம் புரிவார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய மற்ற அவதாரங்களை போல இதுவரைக்கும் பிரபலம் அடையல. அதற்கான காரணம், சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தனாக தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே, ஆனா ஒரு பக்தனா தோன்றி எப்படி பக்தர்கள் பக்தி செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்காக தோன்றினார். சோ சைத்தன்ய மகாபிரபு மிக மிக சிறப்பான ஒரு அவதாரம். கிருஷ்ணர் 5000 வருடத்துக்கு முன்னாடி தோன்றி பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்தார். பகவத்கீதை ஞானத்தை கொடுத்த உடனே அதுல கிருஷ்ணர் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். அதாவது, எங்கிட்ட நீ சரணடையணும், அப்பதான் நீ என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றார். கீதையில கிருஷ்ணர் சொல்றார், சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாப்பிய மோக்ஷாய் மாக்ஷுஷா. எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனிடம் மட்டுமே சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவித்து உனக்கு மோட்சம் அளிக்கிறேன், பயப்படாதேங்கிறார் கிருஷ்ணர். இந்த ஒரு கட்டளைய நிபந்தனைய முன்வைக்கிறார், நம்ம அவர்கிட்ட சரணடையணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைய. ஆனா சரணடைறதுனா என்ன, எப்படி சரணடைறது? கிருஷ்ணர் சொல்லிட்டார் கீதையில, சரணடைய சொல்லி சொல்றார். எப்படி சரணடைறது அப்படிங்கறதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கிறார். ஆனா வெறும் விளக்கம் மட்டும் பத்தாது, அதை எப்படி நடைமுறையில பயிற்சி செய்யறது அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு நான் பணம் வரைஞ்சு எப்படி சைக்கிள் ஓட்டுறது, சைக்கிளுடைய பாகங்கள் இதெல்லாம், சைக்கிளுடைய பாகங்கள் இதெல்லாம், இதுல இந்ததான் சீட்டு, இதுல ஏறி உக்காந்து நீ இந்த பெடல் அழுத்தின அப்படின்னா சைக்கிள் போகும் அப்படின்னு நான் ஒருத்தருக்கு எவ்வளவுதான் விளக்கி பாடம் சொல்லி கொடுத்தாலும் அவரால் எடுத்தனி சைக்கிள் ஓட்டிட முடியுமா? முடியாது. அதனாலதான் அதே மாதிரிதான் பக்தியும். கிருஷ்ணர் பகவத்கீதையில விஷயங்களை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா அதே சமயத்துல அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தி காட்டுறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபுனுடைய அவதாரம் கலியுகத்துல ஏற்பட்டது 500 வருடங்களுக்கு முன்பு. கிருஷ்ண கீதையில சொல்றார், யதாயதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன். எதற்காக? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, சாதுக்களை காத்து துஷ்டர்களை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் ஒவ்வொரு யுகந்தோறும் தோன்றுகிறேன். சோ அது மாதிரி இந்த கலியுகத்துல நம்ம எல்லாரையும், அதாவது துஷ்டர்களை அழிச்சு அசுரர்களை அழித்து பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக பகவான் வந்தாகணும். ஆனா கலியுகத்துல அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னா யார் இருக்கு அசுரர்கள்? அசுரர்கள்னா நீங்க பாத்தீங்கன்னா ராமாயண மகாபாரதத்துல பெரிய சக்திகளோட பல சக்திகளோட ரொம்ப பலமா இருக்கக்கூடியவர்கள் அசுரர்களா இருந்தாங்க. அத்தகைய அசுரர்கள் இன்னைக்கு கலியுகத்துல யார் இருக்கா? யாராவது அசுரர்களை பாத்துருக்கீங்களா? யாரும் பாத்துருக்க மாட்டீங்க. அப்புறம் ஏன் பகவான் வரணும்? அசுரர்களை அசுரர்களை அழிக்கணும், பக்தர்களை காக்கணும்னு பகவான் சொல்ற. அசுரர்களே இல்லாதப்ப பகவான் ஏன் வரணும் அப்படின்னா அதுக்கு யாரால பதில் சொல்ல முடியும்? யாரால பதில் சொல்ல முடியும்? யாருக்கும் தெரியாதா? எல்லாருமே அசுரர்கள் தான். கலியுகத்துல எல்லாருமே அசுரர்கள் தான். இதை யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. ஒரு சிலர் ரொம்ப அசுர குணத்தோட இருப்பாங்க, ஒரு சிலர் குறைவான அசுர குணத்தோட இருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒழிய அசுரத்தன்மையில இருந்து விடுபட்டவங்கன்னு யாருமே கிடையாது. கலியுகத்துல எல்லாருமே அசுரர்களாகத்தான் திகழ்றாங்க. அதனாலதான் சைத்திர மகாபிரபு அவதாரம் பண்ணி முந்தைய அவதாரங்களை போல அசுரர்கள் எல்லாம் கொல்லணும் அப்படின்னா எல்லாரையும் கொல்லணும். அதுக்கு பதில அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய அசுர குணத்தை கொள்றதுக்காக வந்தார். சைத்திர மகாபிரபு எல்லோருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அசுர குணத்தை கொள்றதுக்காக வந்தார். நம்ம எல்லாருக்குள்ளாரையும் அசுர குணம் இருக்கு, அதை யாரும் வந்து மறுப்பு சொல்ல முடியாது. இல்ல நான் ரொம்ப தூய்மையானவன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருமே அசுர குணம் நிரம்பி இருக்காங்க. அதனால கலியுகத்தினுடைய மக்களுடைய இந்த நிலைய ஹரே கிருஷ்ணா, பக்தர்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருந்து சைத்தன்ய மகாபிரபுவின் புகழை நம்ம கேட்கலாம். இந்த கலியுகத்துல மக்கள் மந்த புத்தியோடையும் எந்த ஒரு நற்குணங்களும் இல்லாம இருக்கிறத பார்த்து அதனால வருத்தம் தோய்ந்த பக்தர்கள்ல ஒருவரான அத்வைதாச்சாரியர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றார். சைத்திரி மகாபிரபு அவதரித்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க ஒரு வகையான மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அதாவது மேற்கத்திய நாடுகள்ல எப்படி நம்ம உலகத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்தியாவில பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லிம்களுடைய அதிகாரம் ஆட்சி ரொம்ப அதிகமா பரவின்றிருந்தது. அதே மாதிரி பிறப்பின் அடிப்படையிலேயே பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணர்கள் அவர்கள் சமுதாயத்தை சீர்குலைச்சுட்டு இருந்தாங்க. அதனால பக்தி அப்படின்னு அப்படிங்கிற கருத்து ஏறக்குறைய விட்டு போயிருந்தது. சாஸ்திரங்கள் படிக்கக்கூடியவர்கள் பண்டிதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா அவங்க மத்தியில பக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தது. அதனால சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணணும்னு தேவை ஏற்பட்டது. சாக்ஷாத் கிருஷ்ணரே அவதாரம் பண்ணினாலே ஒழிய இந்த நிலைமையை சீர்கட்ட முடியாது அப்படிங்கறத அத்வைதாச்சாரியர் உணர்ந்தார். அத்வைதாச்சாரியர் யார்? அவர் நவதீபத்துல வசிச்சு வந்த பக்தர்களுடைய குழுக்களுடைய தலைவரா இருந்தார். நவதீபத்துல கொஞ்சோண்டு கூட்டம் இருந்தது, பக்தர்களுடைய கூட்டம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கு இருந்த தலைவரா இருந்தார் அத்வைதாச்சாரியர். அவர் கிருஷ்ணரை துளசி இலையையும் சாலிகிராமத்தை வழிபட்டார். கங்கை நதியை, கங்கை நதியினுடைய நீரை வைத்து. சோ அப்படி அவர் வழிபட்டதன் பலனா பகவான் கிருஷ்ணர் நவதீபத்தை சார்ந்த ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதா அவங்களுக்கு மகனா பிறக்கிறார். சைத்திர மகாபிரபு மகனா பிறந்தது, சைத்திர மகாபிரபுனுடைய அவதாரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நம்மள மாதிரி பகவான் யாரோ ஒருத்தருடைய வயிற்றுல தள்ளப்பட்டு பிறக்கிறது கிடையாது. நம்ம எல்லாரும் நம்மளுடைய பிறவிய நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம எப்படி பிறக்கிறோம், நாயா பிறக்கிறோமா, பூனையா பிறக்கிறோமா, பள்ளியா பிறக்கிறோம் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனா பகவான் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எப்படி அவதாரம் பண்ணணும், எந்த நாள் அவதாரம் பண்ணணும் அப்படிங்கறத அவரே முடிவு செய்வார். அதன் பிரகாரம் பகவான் ஹரி கிருஷ்ணர் தான் எப்படி தோன்றணும் அப்படிங்கறத தானே முடிவு பண்ணியிருந்தார். அதாவது அவர் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை உலகம் ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவதாரம் பண்ணார். அதனால ஹரிநாம சங்கீர்த்தனத்தோட தான் தான் அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர் தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல 16 மாதங்கள் இருந்தார், வெளியிலே வராம. அதுக்கப்புறம் அங்க நவதீபத்துல கிரகணம் நடந்தது. கிரகணத்தப்ப பாத்தீங்க அப்படின்னா, கிரகணத்தினுடைய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை நேரத்துல எல்லாரும் போய் கங்கையில போய் குளிப்பாங்க. அப்படி கங்கையில போய் குளிக்கும் போது எல்லாருமே ஹரியினுடைய நாமத்தை சொல்லுவாங்க, ஹரி 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பகவானுடைய திருநாமத்தை பாடிட்டு கங்கையில குளிச்சுட்டு இருப்பாங்க. இந்துக்கள் எல்லாரும் ஹரியினுடைய நாமத்தை சொல்றத பார்த்து நவதீபத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் அவங்கள நகல் செய்வாங்க, அவங்களும் ஹரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நவதீபம் முழுதும் ஹரியினுடைய நாமம் அதிர்வடைந்து கொண்டிருந்த போது கௌரஹரி அவதாரம் பண்ணார். கௌரஹரி சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னொரு பேர் கௌரஹரி, ஏன்னா அவர் தங்க நிற மேனி உடையவர். சைத்தன்ய மகாபிரபு பல லீலைகளை நடத்தினார். அவர் இந்த உலகத்துல சங்கீர்த்தன இயக்கத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக 48 வருடங்கள் இந்த உலகத்துல நம் கண்களுக்கு வசித்தார். சித்தன மகாபிரபு தன்னுடைய முதல் 24 வருடத்தை நவதீபத்துல கழித்தார். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் நவதீபம், மாயாப்பூர் நவதீபம். அது எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்துல கல்கத்தா பக்கத்துல இருக்கு. சோ அங்க சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணியிரு தன்னுடைய லீலைகளை 24 வருடங்கள் நடத்தினார். அதற்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு 6 வருடங்கள் இந்தியா முழுக்க பிரயாணம் செய்தார். அதற்கு பிறகு 18 வருடங்கள் பூரியில் தங்கி கிருஷ்ண பக்தியினுடைய மகோன்னத நிலையை வெளிக்காட்டி கொண்டே இருந்தார். சோ இது சைத்தன்ய மகாபிரபுடைய நிலைய நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய ஒவ்வொரு லீலைகளும் ரசிக்கத்தக்கது. சைத்தன்ய மகா இப்ப நீங்க பாத்தீங்க சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் எண்ணற்றவை. அந்த எண்ணற்றவையில இருந்து நாங்க ஒரு 4 லீலைகளை இங்க நாடகமா நடத்தணும். நான் உங்களுடைய முகத்தில இருந்த தெளிவையும் உங்களுடைய முகத்தில இருந்த மகிழ்ச்சியையும் வச்சு உறுதியா சொல்ல முடியும், எல்லாருமே இந்த நாடகத்தை விரும்பினீங்க அப்படிங்க. உண்மைதானே? எல்லாருமே இந்த நாடகத்தை விரும்பியிருக்காங்க. இது வந்து இது வெறும் 4 காட்சி தான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள்ல இருந்து. இது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள் சைத்தன்ய சரிதாமிருத்தம், சைத்தன்ய பாகவத் போன்ற புத்தகங்கள்ல ரொம்ப விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சைத்தன்ய சரிதாமிரத்தத்தை கொடுத்த கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலை அப்படிங்கிறது ஒரு பெரும் கடலை போன்றது. அந்த கடலினுடைய கரையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பறவையான நான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலையில இருந்து ஒரே ஒரு துளியை எடுத்து நான் கொடுத்திருக்கேன், அதுதான் அந்த சைத்தன்ய சரிதாமிரதம்ங்கிற. அந்த ஒரு துளி போதும் உலகம் மொத்தத்தையும் மூழ்கடிக்கிறதுக்கு. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய சிறப்பு தன்மை. சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல அவதாரம் பண்ணி சங்கீர்த்தனத்தை பரப்பினார். ஆனா அதே சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலையையும் வெளிக்காட்டினார். பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலை கிருஷ்ண பிரேமை, அந்த நிலைய சைத்தன்ய மகாபிரபு அடையணும் அப்படிங்கறத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகளை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். அதனால சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள் மற்றும் அவருடைய தன்மைகளை அடிப்படையா வச்சு ஒரே ஒரு கருத்தை மட்டும் விளக்கலாம்னு பாக்குறேன். சைத்தன்ய மகாபிரபு அவருக்கான ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா, ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பாடினது, அவர் பிரார்த்தித்தது மிகவும் பிரபலமான பிரார்த்தனை, தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே குருத்விஷே நமஹ. சைத்தன்ய மகாபிரபுவை நோக்கி ரூப கோஸ்வாமி அவருடைய சீடர் அவர் சொல்றார், நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே, நீர் எல்லா அவதாரங்களையும் விட கருணை வாய்ந்தவர். சைத்தன்ய மகாபிரபு மற்ற எல்லா அவதாரங்களை விட மிக மிக கருணை வாய்ந்தவர். மற்ற அவதாரங்கள்ல நான் முதலே சொன்னேன், பகவான் வந்து அசுரர்களை கொன்னுடுவார். ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை என்ன அப்படின்னா, அவர் எந்த அசுரர்களையும் கொள்றது கிடையாது. அவர் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அசுர தன்மையை அளிக்கிறார். அது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமையை வாரி வழங்குறார். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை என்ன நம்மளால அளவிடவே முடியாது. எவ்வளவு கீழ்நிலையில ஒருத்தன் இருந்தாலும் சரி, சைத்தன்ய மகாபிரபு அவனுக்கும் அரவணைப்பு கொடுப்பார். சைத்தன்ய மகாபிரபு யாரையுமே ஒதுக்கினது கிடையாது, ஒரே ஒருத்தர் தவிர. அவரையும் உண்மையில ஒதுக்க கிடையாது, ஏற்றுக்கொண்டார் பிற்காலத்துல. நம்ம பார்த்தோம்னா சைத்தன்ய மகாபிரபு யாரையும் நிராகரிக்க மாட்டார். அவர் நம்ம கிட்ட இருந்து வேண்டது தூய பக்தி. யார் தூய பக்தியோட அணுகிறாங்களோ அவங்கள சைத்தன்ய மகாபிரபு ஏத்துக்கிறார். நமக்கு அவர் எத்தகைய தகுதியையும் எதிர்பார்க்கல. நீ படிச்சிருக்கணும், படிக்கல, ஏழை, பணக்காரன், உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, கருப்பன், வெள்ளையன், இந்தியன், வெளிநாட்டவர், இது மாதிரி எந்த வகையான தகுதியையும் அவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி ஒன்னே ஒண்ணு, தயவு செய்து பகவான் ஹரியினுடைய நாமத்தை சொல்வாயாக. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமை கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா. இது பிருகத் நாரதிய புராணத்துல இருந்து சைத்தன்ய மகாபிரபு அடிக்கடி மேற்கோள் காட்டினார். தயவு செய்து ஹரியினுடைய நாமத்தை சொல்லுங்க, ஹரியினுடைய நாமத்தை சொல்லுங்க, ஹரியினுடைய நாமத்தை சொல்லுங்க. இதையே தான் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருந்தார். சோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு எந்த விதமான தொகுதியையும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற காரணத்தினால அவரை நம்ம கருணை மிக்கவர் சொல்றோம். ஆனா அதே சமயத்துல பல லீலைகள் இருந்தும் சைத்தன்ய மகாபிரபு மிகவும் கருணை வாய்ந்தவர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சந்துகாஜியினுடைய ஒரு லீலைய நீங்க எல்லாரும் நாடகமா பார்த்தீங்க. சந்துகாஜி ஒரு முஸ்லிம் மன்னர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அந்த ஒரு பகுதிக்கு இருந்த ஒரு பொறுப்பாளின்னு சொல்லலாம். நீங்க அந்த நாடகத்தை உற்று கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சிருக்கும், சைத்தன்ய மகாபிரபு சந்துகாசியை வந்து அணுகும் போது சந்துகாசி சொல்றார், நான் உனக்கு மாமன் உரை வேண்டும் அப்படிங்கிறார். அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. சைத்தன்ய மகாபிரபுக்கு சந்துகாசி மாமன் முறை வேணும். இதே மாமன் சந்துகாசி யார் அப்படிங்கறத நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. யார் கிருஷ்ணலீலையில கம்சனா அவதாரம் பண்ணாங்களோ, கம்சனா வந்தானோ, அதே நபர் கௌரங்காருடைய லீலையில சந்துகாஜியா வந்தார். கம்சன் கிருஷ்ணருக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தான். அதே மாதிரி சந்துகாஜி சைத்தன்ய மகாபிரபுக்கு அவருடைய சங்கீர்த்தனத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தொந்தரவுகளை கொடுத்தான். கிருஷ்ணர் என்ன பண்ணார் கம்சன கொன்னுட்டார், வதம் பண்ணிட்டார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார் கம்சன, அதாவது சந்துகாஜியா, பக்தனா மாத்தின, தன் கூடவே செத்துக்கிட்டார். இது ஒரு எளிமையான உதாரணம் சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு கருணை வாய்ந்தவர் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு. நீங்க சைத்தன்ய சரிதாமிரத்துல இந்த சந்துகாஜியினுடைய லீலைகளை இன்னும் அலசி ஆராய்ஞ்சு உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், சைத்தன்ய மகாபிரபுனுடைய சகாக்கள் எல்லாரும் பயங்கர கோபத்தோட வராங்க. அவங்க கீர்த்தனம் செஞ்சு சந்துகாஜியினுடைய வீட்டை அணுகும் போது எல்லாம் பெரிய கும்பல், ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க. அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்க வர்ற கோபம் என்ன அப்படின்னா, சந்துகாஜி மட்டுமில்ல எல்லா முஸ்லிம்களையும் எரிச்சு கொண்டுடுவாங்க போல, அவ்வளவு கோபம் அவ்வளவு சக்தியோடையும் வராங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு அதை எதுவுமே பார்க்காம உண்மையான நீதியையும் ஹரிநாம சங்கீர்த்தனமே தீர்வு அப்படிங்கறதையும் நிலைநாட்டினார். சந்துகாஜியோட வாதிட்டு சந்துகாஜியையும் வைஷ்ணவர் ஆக்கினார். இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய தனித்தன்மை. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரபலமான லீலை, போன வருடம் நம்ம இங்க கௌரபுரிமால அந்த நாடகம் போட்டிருந்தோம். சைத்தன்ய மகாபிரபு ரெண்டு குடிகாரர்களையும் மிக மோசமா சமுதாயத்துல ரொம்ப மோசமான நிலையில இருந்த ஜகாய் மதாய் அப்படிங்கிற ரெண்டு பேரை சைத்திர மகாபிரபு விடுவிச்சு அவங்கள ஏத்துக்கிட்டார். யார் இந்த ஜகாய் மதாய் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஜகாய் மதாய் யார் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? அதாவது பகவானுடைய முந்தைய லீலைகள்ல பல ரூபங்கள்ல தோன்றினவர்கள் இங்க ஜகாய் மதாயா தோன்றான். அதாவது பகவானுடைய ஆன்மீக லோகத்துல வைகுண்ட லோகத்துல ஜெய் விஜயா இருந்த ரெண்டு பேர் ஒரு சாபத்தின் காரணமா இந்த பூலோகத்துல அசுரர்களா பிறவி எடுத்தாங்க. அவர்கள் முதல்ல ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, அப்புறம் ராவணன், கும்பகர்ணன், அதுக்கடுத்து கிருஷ்ணலீல சிசுபாலன் அவனுடைய சகோதரன், அதுக்கு பிறகு கௌரங்கருடைய லீலையில அவங்க ஜகாய் மதாய வந்தாங்க. பகவான் மற்ற எல்லா லீலைகளையும் அந்த அசுரர்களை கொன்னுட்டார். ஹிரண்யாக்ஷனை கொன்னார், வராகர அவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபுவை கொன்னார், நரசிங்கர அவதாரம் பண்ணி கும்பகர்ணனையும் ராவணனையும் கொன்னார், ராமராவதாரம் பண்ணி சிசுபாலனையும் அவனுடைய சகோதரனையும் கொன்னார், கிருஷ்ணராவதாரம் பண்ணி. ஆனா அதே நபர் எப்ப ஜகாயாவும் மதாயாவும் அவதாரம் பண்ணாங்களோ, எப்ப அவங்க ஜகாயாவும் மதாவும் பிறந்தாங்களோ, அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவங்கள வதம் பண்ணல, அவங்க எல்லாரையும் ஏத்துண்டார். அந்த லீலை ரொம்ப அழகானது. சைத்தன்ய மகாபிரபு இந்த நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவருடைய சகாக்களான நித்யானந்த பிரபுவையும் ஹரிதாஸ் தாக்கூரையும் ஒவ்வொரு வீடு வீடா போய் கதவை தட்டி அவங்கள ஹரியினுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்க சொல்லுவார். சோ அப்படி இவங்க நித்யானந்தரும் ஹரிதாசரும் ஒரு நாள் போயிட்டு இருந்தப்ப பிரச்சாரத்துக்காக போய்கொண்டிருந்த போது அங்க ஜகாய் மதாய் அப்படிங்கிற ரெண்டு மோசமான நபர்களை பார்த்தாங்க. அந்த ரெண்டு பேரும் எப்பவுமே குடிச்சுட்டே இருக்கிறது, எல்லா விதமான தகாத பழக்கங்களும் உடைய ரொம்ப மோசமான நபர்களா இருந்தாங்க. ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்தரும் அவங்கள பார்த்தே முடிவு பண்ணாங்க, இந்த நபரை நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல வைக்கணும். இவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டான் அப்படின்னா, இவனை நம்ம பக்தராக்கிட்டோம் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு அவருடைய உண்மையான குறிக்கோள் நிறைவேறும். அதாவது அவர் பதீத பாவனா. சைத்தன்ய மகாபிரபு நிலைத்தாழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றக்கூடியவரும். இவனைய ஜகாய் மதா இவ்வளவு கீழ இருக்காங்க, இவங்களை காப்பாத்திட்டார் அப்படின்னா, சைத்திர மகாபிரபுடைய கருணையா காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னா, சைத்திர மகாபிரபுக்கு ரொம்ப புகழ் வரும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கருணை ததும்பி அவங்களே போய் அணுகிறாங்க, நம்ம வந்து சைத்திர மகாபிரபுவ நீங்க வந்து பகவானுடைய பகவான் ஹரியினுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படிங்கிற எண்ணத்தோட ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்தரும் அணுகிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்கள பார்த்ததையும் கோவம் வந்துச்சு. நீ என்ன ஹரியனுடைய நாமத்தை சொல்ல சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பானை எடுத்து ஒருத்தன் போட்டான் மண்டையில, டம் நித்யானந்தர் மண்டையில பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சு. அதை கேள்விப்பட்ட உடனே சைத்தன்ய மகாபிரபு அங்க தோன்றார். வந்தரி சைத்தன்ய மகாபிரபு பயங்கர கோபம். சைத்தன்ய மகாபிரபு எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக வந்தார், ஆனா அவருடைய பக்தருக்கு ஒரு தீங்கு அப்படின்னா உடனே சைத்தன்ய மகாபிரபு கோபம் வந்தது. அவர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கூப்பிட்டார், சக்கரம் அப்படின்னு கூப்பிட்டார், சுதர்சன சக்கரம் வந்தது. அவங்க ரெண்டு பேரையும் உடனே கொல்றதுக்கு சைத்தன்ய மகாபிரபு முன் வந்தார். உடனே நித்யானந்தர் சைத்தன்ய மகாபிரபுட்ட வேண்டி கேட்டார், இல்ல நம்ம வந்து எல்லாரையும் காப்பாத்த வந்திருக்கோம், யாரையும் கொல்ல வேண்டாம். சைத்தன்ய மகாபிரபு ஜகாய் மதாய மன்னிச்சு அவங்கள பக்தராக்குனார். அவங்களும் வைஷ்ணவரானா ஜகாய மதாயம் சைத்தன்ய மகாபிரபுட்ட மன்னிப்பு கேட்டா, மன்னிப்பு கேட்டு அவங்களும் பக்தரானா. இது சைத்தன்ய மகாபிரபுனுடைய தனி சிறப்பு. சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருணை இல்ல அப்படின்னா நம்ம என்ன யோசிக்க முடியும்? நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? நம்மள பெரும்பாலானோருக்கு எந்த தகுதியும் கிடையாது. உண்மையில சொல்ல போனா நம்ம யாருக்குமே எந்த தகுதியும் கிடையாது. ஒரு சிலர் சொன்னா கொஞ்சம் மன வருத்தப்பட்டுப்பாங்க, ஆனா உண்மை அதுதான். நம்மள யாருக்குமே எந்த தகுதியுமே கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு கௌரவருடைய திருவடிகள் தான். கௌரவருடைய திருவடிகள்ல நம்ம பற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது ஒண்ணு போதும் நம்மள பகவானுடைய லோகத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்கு. சைத்தன்ய மகாபிரபு நம்ம கிட்ட எதையும் வலியுறுத்தி கேட்க கிடையாது. ஆனா அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள், ஹரியனுடைய நாமத்தை சொல்லுங்க, ஹரிய பத்தி பேசின்றுங்க, அவரை பத்தி மத்தவங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணு, இதுதான் கௌரஹரி கேட்கிறார். சைத்தன்ய மகாபிரபு பிரச்சாரம் பண்ண சொல்லியும் கட்டளை கொடுத்திருக்கார், அவரே பிரச்சாரமும் பண்ணினார், அவரே நாம சங்கீர்த்தனத்தை முன்னின்று நடத்தினார். இந்த நாம சங்கீர்த்தனம் நவதீபம் மட்டுமில்லாம பூரி, அப்புறம் தென்னிந்தியா, வட இந்தியா இப்படி சுற்றி சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தை இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணார். நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தார் இந்த நாம சங்கீர்த்தனத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கு. சைத்தன்ய மகாபிரபுனுடைய பிரபலமான சிஷ்யர்கள்ல ஒருத்தர், சிஷ்யர்கள் அல்லது அவருடைய நெருங்கிய சகாக்கள்ல ஒருத்தர் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் பிறப்பாள முஸ்லிம், ஆனா அவர் நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். நாமாச்சாரிய அப்படின்னா ஹரிநாமத்துக்கு ஆச்சாரியன், ஹரிநாமத்துக்கு ஆச்சாரியன். ஏன் அப்படி அப்படின்னா, நம்ம எல்லாரும் பகவான் ஹரினுடைய நாமத்தை ஜபம் பண்றோம், அட்லீஸ்ட் நீங்க தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடியவங்களாவது ஜபம் பண்றோம். நம்மள யாரா எத்தனை பேர் தினமும் 16 மாலை ஜபம் பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 பேர், 20 பேர், மேபி 25-30 பேர் இருப்பாங்க. 16 மாலை அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 பகவானுடைய திருநாமத்தை சொல்ற மாதிரி. 64 மாலை ஜபம் பண்ணோம் அப்படின்னா 100,000 தடவை. அது மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் தினமும் 300,000 தடவை பகவானுடைய திருநாமத்தை ஜபம் பண்ணுவார். 300,000 தடவை அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 20-21 மணி நேரம் ஆகும். மிச்சம் அவர் இருக்கக்கூடிய நேரம் தான் உறங்குவார், உண்ணுவார், எல்லா காரியத்தையும் செய்வார். அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க, அவர் எந்த அளவுக்குல பக்தியில திளைத்து இருந்தார் அப்படிங்க. சோ அத்தகைய நபர் ஒரு முஸ்லீமா இருந்தார். ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை என்ன அப்படின்னா, மகாபிரபு தினமும் அவரை போய் சந்திப்பார். பகவானே அவரை போய் சந்திக்கிறார், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. அதனால இந்த அருமையான நாள்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு கௌரவருடைய கருணைய நம்ம எல்லாரும் பெறதுக்கு. சைத்தன்ய மகாபிரபு பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம நாள் கணக்குல பேசலாம், வருட கணக்குல பேசலாம், ஆயுட்கணக்குல பேசலாம், யுகம் கணக்குல பேசலாம், எப்படி பேசினாலும் முடிவே கிடையாது. சோ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய இந்த அவதார நாள்ல, திருநாள்ல நம்ம இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு நிலையிலிருந்து ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். இது சைத்தன்ய மகாபிரபுக்கும் பூரியினுடைய மன்னரான பிரதாபருத்திரருக்கும் இடையே நிகழ்ந்தது. சைத்தன்ய மகாபிரபு பூரியில தங்கியிருந்தார். பூரியினுடைய மன்னர் பிரதாபருத்திரர், சைத்தன்ய மகாபிரபுக்கு அவ்வளவு சகாக்கள் இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் அப்படிங்கறத தெரிஞ்சதையும் மன்னர் பிரதாபருத்திரர் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கணும் அப்படிங்கறத பேராவல் கொள்றார். அவர் எப்படி சந்திச்சாகணும்னு நினைக்கிறார். மன்னர் பிரதாபருத்திரர் மிகச்சிறந்த பக்தர். ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு மன்னர் பிரதாபருத்திரரை காண மறுக்கிறார். நான் அவரை பார்க்க முடியாது, நான் ஏன் அவரை பார்க்கணும், ஒரு மன்னரை பார்க்கறது ஒரு சன்னியாசிக்கு லட்சணம் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறார். இருந்தாலும் மன்னர் பிரதாபருத்திரர் மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருக்கார். அதெல்லாம் பல நிகழ்ச்சிகள் நடந்ததுக்கு அப்புறம் ரத யாத்திரை நடக்குது. ரத யாத்திரையில மன்னர் பிரதாபருத்திரர் ஜெகநாதருடைய ரதத்துக்கு முன்னாடி அவரே வந்து தரையை கூட்டுறார். நம்மலாம் என்ன நினைச்சுக்கிறோம், கொஞ்சம் நமக்கு ஏதோ ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம கிட்ட பணி வரமாட்டேங்குது. ஏதாவது விஷயங்கள்னா என்ன, கொஞ்சம் அழகா இருந்தோம்னா பணி வரமாட்டேங்குது, கொஞ்சம் புகழ் இருந்ததுன்னா பணி வரமாட்டேங்குது, கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா பணி வரமாட்டேங்குது, கொஞ்சம் குடும்ப கௌரவம் இருந்ததுன்னா பணி வரமாட்டேங்குது. ஆனா அழகு, அறிவு, குடும்ப கௌரவம், பணம் எல்லாமே வச்சிருந்தாலும் அதனால பகவான் அணுக முடியாது. பணிவு இருந்தாதான் பகவான் அணுக முடியும். அததான் சைத்திர மகாபிரபு இந்த பிரதாபருத்திரருடைய லீலையில காமிக்கிறார். பிரதாபருத்திரர் மன்னரா இருந்தாலும் பகவான் உண்மையில மன்னர் யாரு, ஜெகநாத் கிருஷ்ணர், ஜெகத்துக்கே நாதர் அவர் தான் ஜெகநாத். அதனால மன்னர் பிரதாபருத்திரர் அந்த விஷயத்த உண்மையில புரிஞ்சுண்டு ஜெகநாத் ரத யாத்திரைக்கு முன்னாடி அவர் தேர்க்கு அந்த தரைய கூட்டுற தொடக்கிற தொடப்பத்தை வச்சு பெருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சைத்திர மகாபிரபுவுக்கு பிரதாபருத்திரர் மேல ஒரு அனுதாபம் ஏற்பட்டது. இவனை நம்ம பல தடவை நிராகரிச்சுமே இருந்தாலும் இவன் உலக பெரிய சிறந்த பக்தனா இருக்கானே அப்படிங்கறத பார்த்து சைத்திர மகாபிரபு பிரதாபருத்திரரை ஏத்துக்கிறார். சோ இதனால நம்ம எல்லாரும் சைத்திர மகாபிரபு அணுக வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் எளிமையான முறையில எந்த ஒரு பொய் கௌரவமும் இல்லாம நம்மளுடைய உண்மை நிலை பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கறத உணர்ந்து அந்த நிலையோட பகவான் அணுகணும் அப்படின்னா சைத்திர மகாபிரபுடைய கருணை எண்ணில் அடங்காது. சைத்திர மகாபிரபுடைய கருணை இருந்தது அப்படின்னா நமக்கு தாராளமா பகவானுடைய லோகத்தை நமக்கு பேசணும். ஏன்னா அவரே சாட்சாத் பகவான். அவருடைய கருணை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வேற என்ன வேணும்? ஹரே கிருஷ்ணா.